ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு ஆனாயர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது ஆனாய நாயனார் என்ற பெரியவர்களை பற்றி நாம் சிந்தனை செய்கிறோம். இந்த மூத்த பிள்ளையார் பிள்ளையார் என்பது முன்னே சொல்லியிருக்கிறேன். மூத்த பிள்ளையார் என்பது விநாயகப் பெருமானை குறிக்கும். பிள்ளையார் என்றால் முருகப்பெருமானை குறிக்கும். இது திருமுறை சொல். திருமுறை சொல் நம்முடைய 11 திருமறையிலே மூத்த பிள்ளையார் திருகிரட்டை மணி மாலைன்னு இருக்கும். மூத்த பிள்ளையார்னா விநாயகப் பெருமான் அர்த்தம். இந்த பிள்ளையாருங்கிறது பொது. அது மூத்தன்னு சொன்னா அண்ணாவை குறிக்கும், பிள்ளையார்னு சொன்னா தம்பியை குறிக்கும். திருமுருகாட்டுப்படையில கூட முருகப்பெருமானை பிள்ளையார் என்று குறித்து சொல்லுகிறார் நச்சினார்க்கிஞர். அப்படியெல்லாம் இறைவனக்கம் பாடிய பெரியவர்கள் இந்த இரண்டு பேரையும் வணங்கினார்கள். ஆகவே அந்த பெருமானை மீண்டும் வணங்கி இப்பொழுது ஆனாய நாயனார் நம்ம திருத்தொண்ட தொகையை நாம் நினைவு கொள்கிறோம். ஏன்னா அது முதல் நூல். அதை வைத்துத்தான் இவர் அருமையாகவே இந்த பெரிய புராணத்தை அருமையா செய்திருக்கிறார்கள். ஆதலால் இப்ப ஆனாயரை பற்றி ஒரே ஒரு தொடர்ல நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன் என்பது திருத்தொண்ட தொகை. நம்ம போனதுன்னு சொல்லும் போது எஞ்சாத வாழ்த்தாயர் அடியாருக்கு அடியேன் என்று சொல்லும் போது அங்க எதை சொல்லிப்பித்தார்? அறிவாட்டாயர்ல அங்க வாழ் முக்கியம். அது என்னமோ எஞ்சாத வாழம், எஞ்சாத வாழ்த்தாயர் அடியாருக்கு அடியேன். அது போன தடவை சிந்தித்தோம். அது எதனால் எஞ்சாத என்ற ஒரு அருமையான விளக்கத்தையும் பார்த்தோம். இப்பொழுது அங்க வந்து அவருடைய கருவியாக இருக்கிற வாளை வைத்து எஞ்சாத வாழ்த்தாயர்னு சொல்லி முடிச்சுட்டார். இங்கே இந்த நம்முடைய நாயனார் தோன்றிய நாட்டை பற்றி சொல்லி சொல்லுகிறார். நாடு எது? பக்கா சோழ நாடு. எங்க இருக்குது? இன்னைக்கு திருச்சிராப்பள்ளிக்கு அண்மையில அந்த ஊர் இருக்கிறது. ஒரு ஒரு 10-15 மைல் தொலைவில் இருக்கு. ஆகவே அந்த இடத்துல என்ன பாய்கிறது? காவிரி பாய்கிறது. அந்த காவிரி பாயும்படியான அந்த மங்கநல்லூர், அந்த மங்களபுரம் தான் நம்முடைய ஆனாயர் தோன்றிய இடம், தோன்றிய இடம். ஆதலால் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் தோன்றிய ஊரை சிறப்பித்து பாடுகிறார். போன அடியவருக்கு வாளை சிறப்பித்து பாடுகிறார். கண்ணப்பருக்கு கலைமலிந்தங்கிற சொல்லை சொல்லி அந்த அடைமொழி கொடுத்து பாடினார். இந்த அடைமொழி அருமையே தனித்த பாங்கு. அப்படின்னு அப்போ அலைமலிந்த புனல் காவிரி எப்படிப்பட்டதான்? சும்மா அலை வீசுமா? இப்ப மாதிரி வந்து முடத்தண்ணி வர்ற மாதிரி இல்ல. அதனால எப்பொழுதும் அலை பொழிந்து இருக்கும்படியான, அவ்வளவு நிரம்ப இருக்கும்படியான புனல் காவிரி. அந்த காவிரி நாடு பாய்கின்ற, காவிரி தண்ணீர் பாய்கின்ற மங்கை, அந்த ஊரில் தோன்றிய ஆனாயக்கடியேன் என்று அவருடைய திருத்தொண்ட தொகை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆகவே இப்பொழுது அலைமலிந்த புனல் மங்கை அந்த ஊருக்கு நாம் இப்பொழுது செல்கிறோம். யாரோடு? சேக்கிரோடு செல்கிறோம். எனவே நேயர்களை நம்முடைய அந்த அலைமலிந்த புனல் மங்கைக்கு அழைக்கிறோம் என்று சொன்னார். இதுல ஒரு அறிவிப்பாடு ஒன்று செய்திருக்கிறார் சேக்கிரார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாயனாருடைய பெயர் என்ன? ஆண் ஆயர். அது ஆனாயர் என்று ஆயிற்று. போகும்போதே ஒரு சிறு குறிப்பு, ஆயர் ஆயர்னா இடைக்குல மரபினர், இடைக்குல மரபினர். இடையர்னு சொல்றனே அந்த இடைக்குல மரபினர் அவங்க. அந்த இடைக்குல மரபில ஆண் ஒரு சொல்லு சேர்த்தார், ஆண் ஒரு சொல்லு சேர்த்தார். அப்போ ஆண்னா பசு, பாவின் பால் ஆண் என்று சொன்ன பாரு. ஆனேறு நம்முடைய பெருமான் ஊறுகின்ற ஏறு, ஆனேறு பசுவினிடமாக தோன்றிய ஏறு, அந்த காலை மேலதான் பெருமான் ஏறி விழுந்துகிறார் என்று இப்படி எல்லாம் இருக்குது. ஆகவே இந்த ஆண் ஆயர் சொல்லும்போது என்னன்னு கேட்டா, ஆயர் என்பது இடைக்குல மரபினர். அந்த இடையர்கள் ரெண்டும் மேய்ப்பாங்க, மாடும் மேய்ப்பாங்க ஆடும் மேய்ப்பாங்க. எது மேய்த்தாலும் அவர்களுக்கு ஆயர் குலம் என்றுதான் சொல்றது. நம்முடைய நாயனார் மாடு மேய்ப்பவர் என்பார் ஆண் ஆயர் என்று சொன்னார். அப்ப ஆயர் குலத்திலேயே எதை மேய்ப்பவர்? பசுவை மேய்ப்பவர். அவர் எந்த ஊர்காரரு? மங்கை. அந்த மங்கை புறம் வந்து எது சூழ்ந்த நாடு? காவிரி சூழ்ந்த நாடு. அதான் அலைமலிந்த புனல் மங்கை ஆண் ஆயர் என்று. இப்படி சொல்லும் போது நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டா, இவருடைய இயற்பெயர் தெரியல, இவருடைய தொழிற்பெயர் தான் இது. என்ன தொழிற்பெயர்? மாடு மேய்க்கும்படியான குலத்தவர் என்றுதான் தெரியும். அப்ப இயற்பெயர் யாதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும், தெரியல. இது மாதிரி 63 நாயன்மார்கள்ல இயற்பெயர் மட்டுமே தெரிகின்றவர்கள். இந்த மாதிரி மற்ற அடுத்த பெயர் ஒண்ணுதான் தெரியும், அவர் இயற்பெயரே தெரியும் தெரியாது. மணிவாசகர்ங்கிறது பின்னால வந்த பெயர். பின்னால என்ன சொல்ல, ஊரப் சொல்லிப்புறம், வாத ஊரர் என்று சொல்லிப்புறம். திருவாத ஊர் அவர் ஊரு, திருவாத ஊர்ல தோன்றியவர் வாதவூரன் சொல்லுவாங்க. அப்ப வாதவூரன் என்பது இயற்பெயர்கள். இப்படி எல்லாம் அடியோருடைய பெயர்களிலே இயற்பெயர்கள் சிலதான் தெரியுது, பல இந்த மாதிரி பெயர் தான் தெரியுது. அதுல இவருக்கும் இப்படிப்பட்டது ஆண் ஆயர், பசுவினை மேய்க்கின்ற இடைக்குல மரபினர் அவர், அதான் ஆண் ஆயர். ஆகவே அவர் தோன்றிய நாடு எது? சோழ நாடு. சோழ நாட்டுல அவ்வப்பொழுதும் திருச்சில சிற்றரசர்கள் வாழ்ந்த பகுதிக்கு அவங்க பெயர் வைத்துக் கொண்டாங்க. சோழ நாடு பெருநாடு, அதுல சின்ன சிற்றரசரா வாழ்ந்தவங்க சோழருக்கு அடங்கி ஆண்டவர்கள். அது யாருன்னு கேட்டா மழவர் குலத்தவர்னு பேர், மழவர். அதனால அந்த நாடு பகுதி என்னன்னா இன்னைக்கு லால்குடின்னு சொல்றமே, லால்குடி, இந்த திருமங்கலம், இங்க பக்கத்தில் இருக்கிற நம்முடைய திருமழபாடி, திருமழபாடி இதெல்லாம் பாடப்பெற்றத்தலாம். இந்த பகுதி எல்லாம் மழவர்கள் ஆண்டிருக்கிறாங்க, அதனாலதான் மழபாடி என்றெல்லாம் பேர் வந்தது. அப்ப மடநாடு என்று பேர், மழவர் நாடு, மடநாடு. ஆகவே இதுல இன்னொரு அருமைப்பாடு என்னன்னா, ஆனாயர் எந்த தொண்டு செய்து இறைவனை அடைந்தார்? புல்லாங்குழல், நல்ல குடல் ஓசை வைத்து பெருமானை பாடி அதன் வாயிலாக தொண்டு பெற்றவர், வேற எதுவும் செய்யல. அதனால பார்த்தா இந்த ஆனாயர் வரலாற்றை பாடுகிற பாடல்களிலும் கூட ஒரு 10-15 பாட்டு இசைப்பாட்டா பாடிட்டார் சேக்கலார் பெருமான். வேற எங்கேயாவது இந்த 63 நாயன்மார்கள்ல முதல்ல தொடங்கும் போதே இசை, இசைனா இனி எந்த பாட்டும் இசையுடையதுதான் அது ஒத்துக்கிறோம், ஆனால் இது ஒரு சந்த இசையாக வச்சு பாடுறார். ஏன் இவர் இசையினால் வீறு வேறு அடைந்தவர் என்பதை நமக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ, இயல்பா நடராஜ பெருமான் திருவருள பாடினவர், அதனால ஒரு பாடுபது இப்படி இருக்கு. நீங்க அதை படிக்கும் போது, நீங்க முதல்ல படிக்கும் போது ஏதோ வசனமா படிக்க ஆரம்பிச்சா கூட அது ஒரு இசையில கொண்டு நம்ம தள்ளி விட்டுரும். பாருங்க, நம்ம வேணும்னு அந்த இசையோட கூட்டாம படிப்போம். மாடு வீரை போலி சோலையின் வான்மதி வந்தேரே அப்படின்னு முதலாளி படிக்கும்போது நீங்க என்ன வேணும்னே படிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல இல்லையானா, மாடு வீரை போலி சோலையின் வான்மதி வந்தேர சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேர வீடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்தேர நீடு வளர்த்தது மேன்மட நாடனும் நீராடு. இது என்னமோ தெரியல, இந்த நாயன்மாருக்கு தான் இந்த மாதிரி விஷயம் அமைத்து அது வருது. அப்போ தொடங்கும் போதே அவர் இசையினல்ல, அவர் வீடு பேரடைந்தவரை பற்றி சொல்லும் போதும் அந்த வரலாறே அப்படி வருகிறது. வரலாறு அப்படி அதுல நயம், இலக்கிய நயம், மாடு வீரை போலி சோலையில் வான்மதி வந்தேரே. அந்த மடநாட்டுல லாலுடி பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர் நாள்ல சோலைகள்லாம் அது பாட்டுக்கு மண்டி கிடக்குமா. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாள் அந்த அமாவாசைக்கு பிறகு வர்ற சந்திரன் இருக்கானே, அவன் வந்து அந்த சோலை சோலைக்கு உள்ளதான் வரலாம், சோலைக்கு மேல போக முடியாது. ஏன் அவ்வளவு உயர்ந்திருக்கிற சோலை? அதனால என்ன பண்ணுவானா, முயற்சி பண்ணி பார்ப்பானா. மாடு வீரை போலி சோலை என்பான்மதி வந்தேரீங்க, சில நீங்கள் அந்த சோலையில ஏற முடியாம மெதுவா திணறி ஏறுவானா, அப்படி ஏறி அப்புறம் அந்த ஒடிய காலம். அப்போ இங்க என்ன தெரியுதுன்னு கேட்டா, தன்னிலவு பொழிகின்ற நாடு என்று, குளிர்ந்த நாடு என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் சோலை உயர்ந்த இடம் என்பது ஒரு பொருள். அப்படி வந்தேர சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேரே. பார்த்தா எங்க பார்த்தாலும் சூடுன்னா, அந்த நெல், நெல் அறுவடை பண்ணி அப்படியே காயப்போட்டிருக்கிறாங்க. அந்த வரப்பெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஒவ்வொன்றும் இந்த அளவு உயரமா இருக்கு. அதான் அம்மா பண்ணாங்க. யாரு? ஒரு அம்மா இந்த நாட்டை வாழ்த்தணும்னு சொன்னாங்களாம். ஒரு பெரிய வெண்பா என்பாலாம் பாடல, ஒரு குரல் என்பா கூட பாடல, வரப்பு உயர அப்படின்ட்டாங்க. வரப்பு உயர, அதான் ஒருத்தனுக்கு போய் வாழ்த்து, ஒரு அரசருக்கு வாழ்த்துனர். ஏன் ஏன்னார், வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயரும், நிலம் உயர நாடு உயரும், நாடு உயர அரசன் உயர்வான், அரசன் உயர மக்கள் நன்றாக இருப்பார்கள். பாத்தீங்களா, நம்ம வாழ்த்து பாவல நீர நீண்ட படி படிக்கிறோமே, அவர் என்ன சொல்லுச்சு, ரெண்டே சொல்லு வரப்பு உயர. இப்படிலாம் தமிழருடைய வாழ்வியல்ல, இது நீங்க வசன கவிதைங்கிறீங்கள, இது கவிதையில வெறும் இதுதான், ஆனா ரெண்டே சொல்ல முடிச்சு விட்டார், பொருள் விளங்க முடியல. அப்புறம் அவரே வளர்க்கினாராம், என்னங்க நீங்க இப்படி இந்த அரசனை வாழ்த்துங்கன்னா வரப்பு உயரான வாழ்த்துனீங்க, இவ சிவ இதான காரணமே, இந்த வரப்பு உயர்ந்தாலும் நீ எங்க அரசன் கோன் உயர குடி உயரும், குடி உயர எல்லாம் உயரும். அது போல இங்க அது போல இருக்கிற அந்த வரப்புகள் எல்லாம், வரம்பெல்லாம் ரொம்ப உயர்ந்து இருக்குமா, அதனால என்ன பண்ணுமா, மாடு சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேர. அந்த மாதிரி இருக்கிற அந்த வரப்புல உயரமா இருப்பதனால சில மலர்கள் அங்க இருக்கும், அந்த மலர் இருக்கிற தேனை உண்பதற்காக என்ன பண்ணுமா, வண்டுகள் எல்லாம் திணறுமா ஏறத்துக்கு, ஏன்னா அவ்வளவு வரப்பு உயர்ந்திருக்குது. சுரும்பேர வண்டுகள் எல்லாம் அப்படி ஏறி மிக்க வீடு பெருக்கிய போர்களின் மேகம் இழைத்தேர. அவங்க அவங்க வீட்லயும் வைக்கோல், வைக்கோல் போர் போட்டிருப்பாங்களாம், அது பாட்டு பெருசா போட்டிருப்பாங்க. அதுல போனா அவர் அவர்கள் வீட்டுலயே அந்த மாதிரி வைக்கோல் போடுற எல்லா விவசாயிகள் உழவு தொழில் செய்கின்றவர்கள் நல்ல அறுவடை பண்றவங்க, அதனால வைக்கோல் அது பாட்டு போரா கிடக்கும். இந்த ஆண்டு வந்த பொருள இருக்கிற மாடு எவ்வளவு, அது வந்து மாடு நிறைய வச்சிருப்பாங்க, அப்படி வச்சதுனால இந்த ஆண்டுக்கு வர அந்த வைக்கோல் இந்த ரெண்டு ஆண்டுக்கு இருக்கும், அடுத்த ஆண்டு வந்த வைக்கோல் அது பாட்டு இருக்கும். வைக்கோலுக்கு பஞ்சமே கிடையாது மாட்டுக்கு, அப்படி இருந்தான். அந்த உயர்ந்து இருக்க முடியாத அந்த வைக்கோல் பொருள் என்னன்னு கேட்டா, மேகம் இழைத்தேற, மேகம் வந்ததுன்னா அந்த 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 வைக்கோல் போருக்கு மேல போக முடியாது, ஏன்னா அவ்வளவு உயரம். அதனால இழைச்சி இழைச்சி நின்று 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 அந்த மேகமானது அப்படி ஏறுமா, ஏறினா கூட அந்த போர் மேல ஏற முடியாதான். ஆடாடாடா, இப்படி எல்லாம் விவசாய நாடா இருந்ததுன்னு இலக்கியத்திலேயாவது பார்ப்போம், இலக்கியத்துல பார்ப்போம், நாட்டுலதான் இல்லையா? மாட்டுக்கு புல்லு இல்ல சார், தண்ணியும் இல்ல, எங்கெங்க அதெல்லாம் மாடு வைத்துக் கொள்ற பழக்கமே இல்லாம போச்சு. அப்ப வீடுதோறும் மாடுகளின் விளக்கம் என்று இருக்கும். அட, ஒரு பசுமாடு இல்லாம என்னையா ஒரு வீடு? அது இருந்தா உண்மையா ஆவின் பால் சாப்பிடலாம். இப்ப ஆவின் பாலா சாப்பிடுறோம், என்ன பாலோ? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், வெள்ளையா இருக்குது, தண்ணி மாதிரி திரவமாவும் இருக்கு, அது சாப்பிட்டு. அதனாலதான் மணிவாசர் சொன்னார், உங்க யோகியதெல்லாம் அப்படித்தான், ஆனா எங்க பெருமான் பால் போல இருக்க மாட்டார், கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. பசுமாட்டுல பால் கறந்தா எப்படி இருக்கும்டா? நல்லா அதுக்கு தீனி போட்டு பருத்தி ஓட்ட போட்டு நல்ல பலமா இருக்கிற மாடு, அத பால் கறந்து விட்டீங்கன்னா, கண் விட்டு சுரப்பு விட்டு கறந்துட்டீங்கன்னா அது எப்படி இருக்குமோ, அந்த பால்ல கண்ணல் கரும்புடைய சார ஊத்து, அதுல கொஞ்சம் நெய்யும் விடு, இது மூணு சேர்த்தீன்னா அது போல பெருமான் நம் உள்ளத்துல வந்து தங்கியிருப்பானா. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையில் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் சிவபுராணம். அதனாலதான் அந்த காலத்துல 5 வயசு 7 வயசு ஆச்சுன்னா சிவபுராணத்தை மெதுவா அந்த பிள்ளைகள் உள்ளத்துல தள்ளி வந்து அது வேலை செய்யும், அது வேலை செய்யும். ஏன்னா உள்ள திருவாசகம் மந்திரம் அல்ல, அது வேலை செய்யும். அதை படிப்பா இதை படிப்பான்னு சொல்லும்போது சிவபுராணத்தை படிக்க சொல்லுவோம். 95 அடிகள் அழகான பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையேன் தன்னை அருமையா கொட்டினர். ஆகவே இங்க கறந்த பால் சொன்னதுடைய காரணம் என்ன, இந்த பால் தான் அவருக்கு நம்ம அனுபவிக்க முடியாத பால்னு அர்த்தம். எனவே வைக்கோல் போர்ல அது மேகம் இழைத்தேருமா, இப்படி அழைத்தர நீடு வளர்த்தது மேன்மட நாடனும் நீர் நாடு. இந்த மடவர் நாடு எப்படி இருக்கும் தெரியுமாப்பா? இப்படி இருக்கும். என்ன சோலைன்னா அந்த சோலையில சந்திரன்னா நேரா போக முடியாது, இழைச்சி இழைச்சி மெதுவா அந்த சோலை மேல ஏறணும். வைக்க போறன்னு சொன்னீங்கன்னா மேகம் அந்த மாதிரி இழைச்சி இழைச்சி ஏறணும், மேகம் இழைச்சி ஏறணும். அது போல வரப்புனா அந்த வரப்புல இருக்கிற மேல இருக்கிற மலர்ல போய் திடீர்னு வண்டுகள் முயக்க முடியாது, ஏன் அவ்வளவு உயரம். அதனால பறந்து 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 இழைச்சி போய் அப்புறம் மெதுவா போய் அந்த பூவில் இருக்கிற தேனை போய் சாப்பிட்டு வரணும். ஏப்பா இவ்வளவு நேரம் பறக்க வேண்டியதா போச்சுப்பா அப்படிங்குமா. அப்படி இருக்க முடியாத மடநாடு. நீவி நிதம்ப உழத்தி எனக்கு முன் நெய்கூடல் மைச்சூடல் மேவி உறங்குவ மென்திரை வண்டு. நல்ல கற்பனை அல்லவா? அதனால சரி, இந்த மாதிரி வண்டு பாவம் ரொம்ப இழைச்சி இழைச்சி போய் அந்த தேனை சாப்பிட்டதுன்னா அதுக்கு ஓய்வு வேணாமான்னாரு. ஓய்வு வேணும்னா எங்க ஓய்வு எடுக்கும்னாரு? பெண்கள் கூந்தலில் ஓய்வு எடுக்கும். ஏன் அவ்வளவு கருமையா இருக்கும் கூந்தல், அவ்வளவு நீளமா இருக்கும், வண்டுகள் நாளைஞ்சு தங்குற அளவுக்கு இருக்கும். இங்க எந்த கழுத்து கீழே வரமாட்டேங்குதே முடிய, அப்படி அல்ல, இடிமயிர் இல்லாமலேயே இடுப்பு கீழே வர்ற மயிர். அதனால அதுல உதம் உறங்குதான் போய் வண்டுகள். அப்போ வரப்புல இருக்கிற ஆர்மியா மேல ஏறி ஏறி இருக்கிற அந்த இதுக்கு போய் தேனை சாப்பிட்டுட்டு எங்க போய் தூங்குது? பெண்கள் கூந்தல்ல உறங்குகிறது. வீரை கஞ்ச பூவில் உறங்குவ நீள் கயல். சரி சார், அந்த வயலுக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் எங்க தூங்குனர்? எங்க தூங்க முடிய வயலினது எங்க தூங்க? எங்க அந்த வயல் இருக்கிற அந்த மீன்கள் எல்லாம் தாமரை அங்கங்க பூத்து இருக்கும், அதுல போய் படுத்து ராத்திரில தாமரை என்ன பண்ணு கேட்டா அப்படியே குவியும். எனவே இயல்பாகவே கொசுவல கட்டின மாதிரி, அதனால ராத்திரி பூரா தூங்கும். திருமுருக ஆட்டுப்படையில திருப்பரங்குன்றத்துல அப்படி இருந்தது என்று நக்கீர பெருமான் சொன்னார். முள்தாள் தாமரை துஞ்சி, அங்க இருக்கிற வண்டுகள் எல்லாம் எதுல தூங்குமா? முள்தாள் வண்டுகளை சொல்றார். முள்தாள் தாமரை துஞ்சி விடியற் காலாச்சுன்னா வைகரை முள்தாள் தாமரை துஞ்சி வைகரை கட்கமல் நெய்தல் ஊதி. நெய்தல் பூ இருக்குமா, ஒரு நாலு நாலரை மணிக்கு அந்த நெய்தல் பூவில் அப்படியே ஊதுமா. ஏற்பட சூரியன் புறப்பட்ட உடனே முள்தாள் தாமரை துஞ்சி வைகரை கட்கமல் ஊதி ஏற்பட கண்போர் மலர்ந்த காமர் சுனை மலர் அம்சிறை வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும். நல்ல விடிந்த பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குளத்துல இருக்கிற அந்த பூக்களுக்கு வருமா. அப்ப ராத்திரி பூரா படுத்திருப்பது தாமரை, விடியற் காலத்துல ஊதுவது நெய்தல், விடிந்த பிறகு ஊதுவது குளத்தில் இருக்கிற அந்த மலர்களில். இங்கே திருமுருகாட்டுப்படை வைகரை கட்கமல் ஊதி ஏற்பட கண்போல் மலர்ந்த காம சுனை மலர் அம்சிறை வண்டின் அரிக்க நம்மளிக்கும் குண்டமருந்துரைதலும் உரியன். எங்கள் முருகப்பெருமான் எங்க இருப்பான், அந்த திருப்பரங்குன்றத்தில் இருப்போம், போய் பார்க்கலாம்ப்பா. இது ரொம்ப சைவசித்தாந்த கருத்தெல்லாம் வச்சு பார்த்தோம்னா முள்தாள் தாமரை துஞ்சின்னு சொன்ன இரவு நேரம் பக்கா இரவு நேரம், அது கேவல நிலை ஆன்மாக்களுக்கு. இந்த விடிஞ்சு விடியாம இருக்கிற நேரத்துல போய் அது தூங்குது, அது நெய்தல் போய் ஊதுற நேரம் சகல நிலை. இப்ப இருக்கிற எல்லாமே விடிஞ்ச பிறகு அந்த சுனையில போய் ஊதுறது முக்தி நிலை. அப்ப ஆன்மாக்கள் பெறுகின்ற நிலை மூன்று சைவசித்தாந்த, கேவலம் சகலம் சுத்தம். கேவலம்ங்கிறது ஆனவன் வேற இந்த உயிர் வேற இல்லாம அதோடு கட்டுண்டு ஒரே இருட்டறையில இருக்கிறது கேவல நிலை. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆன்மாக்களுக்கு அந்த அந்த இருட்டறையில இருந்து நீக்குவதற்காக இந்த மாதிரி கரிமிகரணம் எல்லாம் கொடுத்து குழம்பெல்லாம் கொடுத்து மெதுவா அந்த அந்த ஆணவத்தை நீக்கிறதுக்கு வேண்டிய முயற்சி எல்லாம் செய்யடா ராஜா என்று செய்வதற்காக தான் கொடுத்தது இந்த சகலம். சகலம்னா கலைகளோடு கூடியது, உடம்போடு கூடியது. இந்த மாதிரி பல பிறவிகளை எடுத்து 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 அந்த ஆணவத்தை நீக்கினா இந்த உயிரானது என்ன பண்ணும், பெருமானுடைய திருவடியை தேரும், சுத்த நிலை சுத்த நிலை. அப்ப கேவலம் சகலம் சுத்தம் என்று சொல்லுகின்ற நிலை, இதைத்தான் சைவந்தான் சொல்லு. இப்ப நாம எல்லாம் எங்க இருக்கிறோம், சகல நிலை மேல. ஏற்கனவே எங்க இருந்தோம், கேவல நிலையில. இனி எங்கே போவோம், சுத்த நிலை. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவபுராணம், அதுதான் சுத்த நிலை. அப்ப இந்த உயிரானது சுத்தமாக உண்மையாக இருக்கிற இடம் இட வேண்டிய இடம் எங்கே, சிவபுரத்திலும் சிவபெருமான் திருவடியிலும் இருந்ததுதான் சுத்த நிலை. அதுக்காக கொடுக்கப்படுகிற ட்ரைனிங் சென்டர் தான் சகல நிலை. இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னே இருந்த நிலை கேவல நிலை. சித்தாந்தம் விளங்கலையா, சித்தாந்தம்னாலே கடைசி பெஞ்சலதான் உட்காந்துக்கணும். ஏன்னா ஆனா விளங்கினா பாப்போம், விளங்காட்டி திரும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வர்றது எல்லாம் அருமையா சித்தாந்தம் சொல்லியிருக்காங்க. ஒரு கால் விளங்கலன்னா எங்க மேல இருக்கிற தப்பே தவிர சித்தாந்தம் தெளிவாக இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப தாய்மானா கேவல சகல சுத்தத்தை ஒரே பாட்டில எல்லாம் பாடி முடிச்சார். காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு கண்ணிலா குடவியை போல் கிடந்து, ஒரே இருட்டற அதுல கண்ணில்லாத ஒரு சின்ன குழந்தை பிறந்து ரெண்டு மாசம் கூட ஆகல, அந்த மாதிரி குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கிற நிலைமைதான் கேவல நிலை. காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு கண்ணிலா குடவியை போல், இப்படி இருந்த என்னை ஒரு தாய் வயிற்றுல பிறக்க வைத்து பொய் என்று பேசு பாழ் மெய்யுடல் கொடுத்து. இதுக்கு பொய் தான், ஆனா இதுக்கு மெய்யின்னு பேரு, பொய் தான் இது. ஆனா தாய்மானார் வாக்கல்ல பொய் என்று பேசு பாழ் மெய்யுடல் கொடுத்து. இதுக்கு அம்மா அப்பா தாளாட்டுறது பால் ஊட்டுறது எல்லாம் இதெல்லாம் சகலம் செய்யும். இந்த மாதிரி இருக்க இருக்க அந்த ஆணவத்தினுடைய நிலைமை தீர்ந்து அந்த பெருமானுடைய திருவருள் தோய்ந்து 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 வர சீரிட்ட உலகினில் அந்த பெருமானுடைய திருவடியில் இல்ல அருமையா இசைந்து துயில் கொண்ணில் என்று. ஏண்டா ராஜா இது வரைக்கும் எவ்வளவு பாடுபட்ட, இங்கதான் இருக்க வேண்டிய இடம், இதாண்ட ஆண்டவனிடம், நல்லா தூங்குடா ராஜா தூங்கு என்று தட்டி கொடுக்கின்ற அன்னை வடிவான தெய்வமே சித்தாந்த முத்தி முதலே சிறகிடி வழங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. ஒரே பாட்டுல கேவல சகல சுத்தம் இப்படிதான் இருக்குது தாய்மானார் பாடல். இதுக்கு வேதாந்திகள் ஒரே எழுதுறாங்க, என்ன பண்றது என்ன பண்றது, பிரம்மத்தில் இருந்தா எல்லாம் வந்து பிரம்மமே ஆயிடுதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காரிட்ட ஆணவ கருவறையில் கட்டுண்டு சித்தாந்தம் இது, இதெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்களோ இன்னும் ஆண்டவன் கேட்டு போ என்ன பண்றது. அதனால ஆனா சித்தாந்தத்து மயமா எழுதின உரை ஒண்ணு உண்டு, பழைய உரை இருக்கு, நல்ல இவ்வளவு பெரிய உரை பழைய பதிப்பு இருக்குது, அதெல்லாம் வெளியே வரலையே. சரி போட்டோம். எனவே இந்த நீத நீவி நிதம்ப உழத்தியனை கூடல் மைச்சூடல் மேவி உறங்குவ மென் சிறை வண்டு விரை கஞ்ச பூவில் உறங்குவ நீள் கயல். அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் அப்படியே அந்த தாமரை பூவில் அப்படி தூங்குவான், தூங்கி பூமலி தேமாவின் காவில் நறுங்குடர் நீழல் உறங்குவ காமேதி. அங்க இருக்கிற பக்கத்துல மரங்கள் எல்லாம் இருக்குமே, அது நல்ல அருமையா மாடுகள் தான் தூங்கும். அந்த தூங்குதல் தூங்க என்ன பொருள் கேட்டா சுகமா இருக்கிறது. உண்மையா மனிதனுக்கு நிம்மதி எதுன்னு கேட்டா ராத்திரி 10 மணிக்கு படுத்தோம் சார், எனக்கு பிடிஞ்சதுதான் தெரியும், எது நடந்தோட தெரியாதுன்னா அதான் உண்மையான தூக்கம், அதான் உண்மையான சுகம். இதை போய் தாய்மான எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தூக்கத்துல இருந்து நான் எத்தனை பேரையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற சுவாமி, தூங்கணும். எப்படி தூங்கணும்னா தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அது என்னமோ தூங்காமல் தூங்குறதான், அதான் சீக்குவல் டு சுத்த நிலை. சுத்த நிலை தாய்மானார் வாக்கில பிரிச்சிருக்க தூங்கா, இது நீ தூங்குறதுல அது தூங்காமல் தூங்குறது. ஏன் இது தூங்குறது? ஒரு ராத்திரி தான் தூங்குவேன், பெருமானுடைய திருவடியில போய் தங்கிட்டா அப்படியே என்னைக்கும் தூங்கிட்டே இருக்கலாம். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம். இப்ப என்ன சாமியினாரு, மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம். ரொம்ப அருமை. எனவே இவையெல்லாம் உறங்குகின்றன என்று சொன்னால் கம்பர் பெருமான் நீடலீடை உறங்கும் மேதி, நீடலீடை உறங்கும் மேதி. அப்படின்னா மேதி அந்த மாடுகள்லாம் என்ன நிலையில அது போட சுகமா தூங்கும், எவனை எழுப்ப மாட்டான். எவனை தூங்குறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய தூங்க மட்டும் இல்ல, அது வயிறார உண்டு தண்ணியும் குடிச்சதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே படுத்துடும். அப்போ உணவு பஞ்சம் இல்லாமல் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் யாரும் தன்னை விரட்டாமல் அப்படி இருக்குதுன்னா மாடுகளே அப்படி இருக்குதுன்னு சொன்னா மனித வளம் நான் சொல்லணுமா? நீடல் இடை உறங்கும் மேதி அடிக்கடி சொல்றது. நாங்க கம்பரமான சொல்றோம், கம்பரமான சொல்றவங்க பெரியவனு சொல்ல மாட்டாங்க, தூட்டுறாங்க. போங்க நீங்க சொல்லிதான் எங்களுக்கு ஆகணுமா போயான்னு போடும் அல்லவா. பூவில் உறங்குவ நீள்கயல் பூமாலி தேவாவின் காவில் நறுங்குட நீழல் உறங்குவ கார்மேரி. இப்படி இந்த உறங்குதல் என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்பமாக இருப்பதல் என்ற ஊரின்றி இருத்தல். இப்ப எனவே அங்க இருக்கிற வண்டுகள் துன்பம் இல்லாமல் இருக்கிறது, மீன்கள் துன்பம் இல்லாமல் இருக்கிறது, மாடுகள் துன்பம் இல்லாமல் இருக்கிறது. வன்னிலை மல்லர் உகைப்ப எழுந்த மரக்கோவை பன்முறை வந்தடு மோசை பயின்ற முழக்கத்தால் அன்ன மருங்குரை தந்துரை வாவி அதன் பாலை கண்ணல் அடும் புகையால் முயல் செய்வ கருப்பாலை. இதுவெல்லாம் ஒரு பக்கத்தில் அது பாட்டு கரும்பு சாறு வர்றது நிரம்ப வருவதனால அது எங்கேயும் வெளியில எல்லாம் வந்து பாய்தான். இந்த ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப மக்கள் வந்து இந்த மாதிரி நீங்க பாய விடல, கரும்புகள் தாமா முதிர்ந்து வெடிச்சதுன்னு சாறு வரும், அந்த சாறு பாய்தான். ஏன்னா அவ்வளவு கரும்பு நாட்டு, அவ்வளவு கரும்பு நாட்டு என்றெல்லாம் இருக்கிற அமைப்பு. இப்படியாக சொல்லி ஒரு 5-6 பாடலுக்கு மேல வருகிறார். அவையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு மேல போறேன். பொங்கரில் வண்டு புறம்பாரில் சோலைகள் மேலோடும் வெங்கதி தங்க விளங்கிய மேன்மட நன்னாடாம். ஆகவே அங்க சோலைகள் மற்ற எல்லா உயிரினங்களும் இன்பமாக இருக்கிற நாடு, அந்த நாடுதான் எங்களுடைய மடநாடு, மலவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாடு. அங்கது மண்ணில் அருங்கலமாகிய அதற்கேவோர் மங்களமானது மங்களமாகிய வாழ்மூதூர். திருமங்கலம்னு பேரு, நல்ல அன்பர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்க திருத்தவத்துறையோ பூவாளூர் எல்லாம் பக்கம் இங்க எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் திருமங்கலத்து அன்பர்கள் வந்துருவாங்க. ஒரு குழு இருக்கு வந்துடும், பேச்சுங்களா ஐயா எப்படி நாங்க விடுறது என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த லால்குடியில இருந்து ஒரு 1.5 மைல் தான் இருக்குது திருமங்கலம். அதனால நாங்களும் திருமங்கலம் அடிக்கடி போற வாய்ப்பு. சிறிய கோயில், ரொம்ப அருமையா ஆனாயருடைய தோன்றிய அவதாரத்தலம், ரொம்ப அருமையான இடம். மங்களமாகிய வாழ்மூதூர் ஒப்பில் பெருங்குடி நீடிய தன்மையில் ஓவாமி தப்பில் வளங்கள் பெருக்கி அறம்புரி சால் ஓடும். அங்க உள்ளே இருக்கின்றவர்களானாலே பெருங்குடி மக்கள், பெருங்குடி மக்கள், பெருங்குடி மக்கள்னா அவருடைய பண்பினாலும் பெருமை, பொருளாதாரத்திலும் பெருமை, வாழ்க்கையினாலும் பெருமை, அப்படி அந்த பெருங்குடி மக்கள். அந்த பெருங்குடி மக்கள் பெருங்குடி நீடிய தன்மையில் ஓவாமி தப்பில் வளங்கள் பெருக்கி அறம்புரி சால்வோடும் தெப்ப உயர்ந்தது சிறப்பின் மலிந்தது சீர்மேவும் அப்பதி மன்னிய ஆயர் குலத்தவர் ஆனாயர். அவரை வழிகிட்டார் ஆயர் குலத்தவர் ஆனாயர். அப்போ ஆயர் இடையர், ஆண் ஆயர், மாடுகளை மேய்க்கின்ற ஆயர் குலத்தவராக தோன்றினார் நம்முடைய ஒரு அடியவர் இந்த பெரியவர். ஆயர் குலத்தை விளக்கிட வந்துதயம் செய்தார், தூய சுடர் திரு நீரு விரும்பு தொழும்புள்ளார். அருமை. நீங்க மாறு மேய்ப்பதுனால கடவுள் பக்தி இருக்கூடாது அர்த்தம் இல்ல. கடவுள் பக்தி என்பது படித்தவன் படியாதவன் அல்லவா, பெருந்தொழில் செய்கின்றவன் சிறுதொழில் செய்கின்றவன், தொழிலே செய்யாதிருப்போம், ஆண் பெண் அனைத்துக்கும் உரிமை. இறைவனை வணங்குதல் அதான் இப்ப திருவள்ளுவர் என்ன சொன்ன, ஆதி முதற்றே மனிதர்னு சொல்லல, ஆதி முதற்றே உலகு, ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்ப உலகில் இருக்கிற அத்துணை உயிரினங்களுக்கும் அவன் முதல்வனாக இருக்கிறான், முதல்வனாக இருக்கிறான். ஆதி பகவன் முதற்றே மனிதர் என்று சொல்லியே, அப்படி இருந்தா நாரைக்கு எப்படி முத்தி கொடுப்பார், கறிக்குருவிக்கு எப்படி உபதேசம் செய்வார், கறிக்குருவிக்கு உபதேசம் பண்ணார. அதனால ஆதி முதற்றே மனிதர்னு சொன்ன பொருந்துமா, உலக ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் சொன்னார். அவர்தான் முதல் ஞானி. ஆமா, இந்த உலகம் யாரடா முன்ன கொண்டிருக்குன்னாரு, ஒன்னையும் என்னையும் இல்லப்ப. ஆமா, நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, அந்த ஆதி பகவனை முதன்மையாக கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்று தொடங்கும் போதே தொடங்கினாரு. ஆகவே அங்க இருக்கிற எல்லா உயிரினங்களும் என்ன ரொம்ப சிறந்தது சொல்லுகிறார்.